முத்தொள்ளாயிரம் இலக்கிய பேருரை நிகழ்த்தியிருப்பவர் முன்னாள் நீதிபதி அமரர் எஸ் மகராஜன்.
ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஊர் பெயர் தெரியாத ஒரு தமிழர் முத்தொள்ளாயிரம் என்ற நூலை எழுதினார். சேர சோழ பாண்டியர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் 900 கவிகள் எழுதி 3900 அதாவது 2700 கவிகளையும் தொகுத்து 3900 என்ற தலைப்பை நூலுக்கு கொடுத்தார். ஒவ்வொரு கவியிலும் அபூர்வமான நாடக பண்பும் கவிப்பண்பும் இருப்பதை உணர்ந்து சுவைக்கலாம். அவர் எழுதிய 2700 பாடல்களில் 2592 பாடல்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டன. நமக்கு கிடைத்திருப்பவையெல்லாம் 108 பாடல்களே. ஒவ்வொரு பாடலும் இருசை மோனைகளின் உதவியால் ஒரு அபூர்வமான உணர்ச்சியை அபிநயம் பிடித்து காட்டிக் கொண்டு நிற்கிறது. காதல் என்ற உணர்ச்சியை எடுத்துக்கொண்டால் அதன் நுணுக்கங்களை விளக்குவதற்கு எத்தனை எத்தனையோ உத்திகளை கையாண்டிருக்கிறார் முத்தொள்ளாயிர ஆசிரியர். சாதாரணமாக உணர்ச்சிகளை மனித இதயத்துக்கு ஏற்றிக் கொள்வதுதான் வழக்கம். உயிரற்ற பொருள்களுக்கு மனித உணர்ச்சிகளை ஊட்டிவிடுவர் நமது கவிஞர். அந்த காலத்தில் வாசல் கதவு ஆடுவதற்காக அடியிலே ஒரு இரும்பு குமிழ் வைத்திருப்பார். அந்த குமிழுக்கு குடுமி குடுமி என்று பெயர். இந்த குடுமி தேய்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன்? தாய்மாரெல்லாம் வீதி கதவை அடைக்கிறார்கள். பவனி வருகிற சேர மன்னனுடைய அழகிலே சொத்தி தம் மகளிர் காதல் நோயால் வருந்துவார்களே என்ற அச்சரத்தில் தாய்மாரெல்லாம் கதவை அடைக்கிறார்கள். அடைத்ததுதான் தாமதம். மகளிரெல்லாம் ஒளி போய் கதவை திறக்கிறார். பவனி காண வேண்டுமே என்ற ஆசையோடு சிறிது நேரம் கழித்து தாய் திரும்பி வந்து கதவை அடைக்கிறார். இப்படியாக கதவு அடைக்கப்பட்டும் திறக்கப்பட்டும் ஆடிக்கொண்டே நிற்கிறது. கதவு ஆடுவதற்காக அடியில் வைத்திருக்கிற குடுமி தெரிந்து கொண்டே போகிறது. தாயர் அடைத்த மகளிர் திறந்திட தேயர் திரிந்த குடுமியாவே. தாயர் அடைத்த மகளிர் திறந்திட தேயர் திரிந்த குடுமியாவே. ஆய்மலர் வண்டுராம் கண்ணி வயமான் தேர் கொடையை கண்டுலாம் வீதி கதவு. வண்டுலாகின்ற தலைமாலையை அணிந்த கோதை, கோதைனா சேரன், அவனுடைய குதிரை பூட்டிய தேரில் அவன் வருகிறான். அவனை கண்டு உலாவுகிறதாம் வீதி கதவு. கதவுக்கு காண கண் இருக்கிறது, உலாவ கால் இருக்கிறது. தாயர் கையிலும் மகளிர் கையிலும் அகப்பட்டு கதவின் குடுமி ஏங்கி ஏங்கி தேய்கிறது. தாயர் அடைப்ப மகளிர் திறந்திட தேயத் திரிந்த குடுமியவே. ஆய் மலர் நல்ல பொறுக்கி எடுத்த மலர், அது அவன் சூடி இருக்கிறான் தலை மாலையில வந்துலாம் உலாவி கொண்டிருக்கிறது அந்த தலை மாலை மேல. ஆய் மலர் வந்துலாம் கண்ணி வயமான் தேர் கொதையை, மான்னா குதிரை நாட்டம், வயமான் தேர் கொதையை கண்டுலாம் வீதி கதவு. தாயின் ஆத்திரத்தை எதிர்த்து இயங்குகிறது மகளின் ஆத்திரம். இரண்டு மனித ஆத்திரங்களுக்கிடையே கிடக்கும் முரண்பாட்டையும் அதனால் விளையும் ஏக்கத்தையும் துடிப்பையும் ஒரு உயிரற்ற இரும்பு குடுமி நமக்கு எடுத்துச் சொல்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இவ்வளவு நாகரிகமான ஒரு உத்தியை ஒரு தமிழ் கவிஞன் கையாண்டிருக்கிறான் என்பதை பார்க்கும்போது வியப்பு மேலிடுகிறது. இதே உத்தியை சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த கலிங்கத்து பிறனை ஆசிரியர் கையாண்டிருக்கிறார். கணவன்மார் கலிங்கத்து போருக்கு சென்றிருக்கிறார். பிரிவாற்றாமையால் வருந்தும் மனைவிமார் நிலையை சொல்லுகிறான் கவிஞர். வருவார் கொழுடர் என சிறந்து வருவாங்கிற அந்த ஆத்திரத்தை அந்த ஒலியிலேயே காட்டுகிறான் கவிஞன். வருவார் கொழுடர் என சிறந்து அப்படின்னு பார்க்கிறார். திருமுறை வரைக்கும் ஆசாமியை காணல. வாரார் கொழுடர் என அடைத்து திருகும் குடுமை வெளியளவும் தெரியும் கபாடம் திறவினோம். குடுமையின் தேய்மானத்தில கண்டிரின் இயக்கத்தையும் மெனிவையும் நம் ஊனக்கண்களால் காண முடியாது. ஆனால் நெற்றிக்கண் படைத்த கவிஞர்களே அதை கண்டுபிடித்து நமக்கு உணர்த்த முடிகிறது. வெளியே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இரு என்று சொல்லிவிட்டு ஒரு தாய் அவசரம் அவசரமாக ஓடிப்போய் கதவை அடைக்கிற நல்ல தாழ்ப்பால இருகப்படுகிறாள். காலை திறந்து பார்க்கிறாள், மகள் திறக்க முடியல, சிச்சுக்கிட்டது. நல்ல வேளையாக கதவிலே துளை ஒன்று இருக்கிறது. அதன் வழியாக உற்று பார்க்கிறாள். பாண்டியன் மாக்கடுங்கோன் ஆனா அப்படி பவனி போகிறான். அந்த துளை வழியாக அவருடைய அழகையெல்லாம் பார்த்து பருகுகிறாள், அனுபவிக்கிறாள். காதல் மயக்கத்துல கதவில் துளை போட்ட தச்சாசாடியை நினைத்து பார்த்துகிறாள். திறங்கோலை படிப்பதற்காகத்தான் பட்ட துளை அது. ஆனால் அதை மறந்துவிட்டு நான் பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு அருளோடு அந்த தச்சாசாரி இப்படி துளை போட்டு கொடுத்திருக்கிறான் என்று அவனுக்கு எப்படி என்ன கைமாறு நான் செய்ய முடியும் என்று சொல்கிறாள் காதலி. காப்படங்கென்று அன்னை கடிமனையில் சிரித்து யாப்படங்க ஓடி அடைத்ததில் மக்கடுங்கோன் நன்னலம் காண கதவம் துளை தொட்டார்க்கு என்னை கொள் செய்வாரு. இனி கதவம் துளை தொட்டார்க்கு என்னை கொள் செய்வாரு. இனி இந்த பெண்ணுக்கு கிடைத்த மன நிறைவு அடுத்த வீட்டு பெண்ணுக்கு கிடைக்கவில்லை. பாண்டியனை சுமந்து வந்த பெண் யானை அடுத்த வீட்டை வெகு வேகமாக கடந்து சென்று விடுகிறது. பெண் யானையை பார்த்து அடுத்த வீட்டுக்காரிக்கு கோபம். அதை பார்த்து சொல்லுகிறாள், ஏண்டி மடப்பிடியே வெளியேதான் பெண் யானை, நீயும் என்னை போன்ற பெண் தானே, பெண் மனம் தெரிய வேண்டாம் அவனுக்கு. பாண்டியனுடைய அழகை ஆற அமர பார்க்க வேண்டும் என்று நான் துடித்துக் கொண்டிருக்கிறேனே, இதை கவனித்து பைய நடக்க வேண்டாமா, நீ பட பட என்று நடக்கிறாயே, என் மனநிலையை தெரிந்து கொள்ளாத உன் பெண்மை ஐயப்பட வேண்டிய பெண்மையாக இருக்கிறது என்று சொல்கிறேன். ஏழா மடப்பிடி ஏழான்னு எங்க திருநெல்வேலியே ஏழான்னு சொல்லுவோம். ஏழா அழப்பிடை ஏழா மடப்பிடியே பெண்யானை பார்த்துல சொல்றா, ஏழா மடப்பிடியே என் குரல் கோவான் புலால் நெடுநல்வேல் உலாங்கால் பைய நடக்கவும் தெற்றாயால் நின் தன்மை ஐயப்படுவது உடைத்து இருந்தாலே பல அலப்பிடைகள் வருவதை கவனிக்க வேண்டும். ஏதோ கூட ஒரு ஆணாவை கேட்கறது ஏதான்னு சொன்னா போதும். ஆனா அதுல சுகம் உண்டாக்குறதுக்காகவே பண்றான் கவிஞர். ஏலா புலால் சொன்னா போதும், புலால் உலாங்கால் சொல்லலாம், உலாங்கால் என்ற சொற்களிலே உள்ள அலப்படைகள் பிடி சாவகாசமாக போக வேண்டும் என்று உள்ளத்தில் உள்ள விருப்பத்தை துணிக்க செய்கின்றன என்று கவி மர்மத்தை உணர்ந்த ரசிகமணி டிகேசி கூறுவார். திரும்பி கவனிக்கணும் பாட்ட, ஏலா மடப்பிடியே எங்கூட குமான் புலால் நெடுதல் வேல் மரண் உலாங்கால் பைய நடக்கவும் பெற்றாயால் நின் பெண்மை ஐயப்படுவது உடைத்து. பாண்டியன் மீது காதல் கொண்ட பெண் இன்னொருத்தி நீலோப்ப மாலை அவனது மார்பை தழுவிக் கொண்டிருப்பதை பார்க்கிறான். நீலோற்பர மாலைக்கு கிடைத்த அந்த பேரு நமக்கு கிடைக்கவில்லையே என்று மறுகுகிறாள். ஒரு நாள் தடாகத்தை குளிக்க போறா, வாசனை பொருந்திய தடாகம். தடாகத்துல ஒரு நீலோற்பல மலர் நீருக்குள் அசையாமல் ஒரு தண்டில் மேல் நின்று கொண்டு தவம் செய்கிறது. இந்த தவத்தை பார்த்தவர்களுக்கு இதுவரையிலும் புரியாத புதிர் புரிந்து விடுகிறது. இப்படி தவம் செய்தல்லவா அந்த நீலோத்பல மாலை பாண்டியனுடைய மார்பை தழுவிக் கொண்டு நிற்கும் தேற்றை பெற்றுவிட்டது. தவம் செய்யாத எனக்கெல்லாம் அந்த மார்பு கொடுத்து வைக்கவா போகிறது என்று பெருமூச்சு வருகிறார். பெருமூச்சு ஒரு பாடலாக வெளிவருகிறது. கவர் நறு நீளம் கடிக்கயத்து வைதலும் தினந்தோறும் தவம் செய்தார். கார் நறு நீளம் கடிக்கயத்து வைகளும் நீர்நிலை நின்ற தவங்கோலோ மார்பனைய வந்திருக்கும் நக்கதார் வாமான் வழுதியை கொண்டிருக்க பெற்ற குணம். இவ்வாறாக காதல் வெறியின் எண்ணற்ற வேறுபாடுகளை ஆய்ந்து உணர்ந்தவர் முத்தொள்ளாயிர ஆசிரியர். ஒரு ஆங்கில அறிஞர் சொன்னார், லவ் இஸ் லைக் எ கிராஸ்வேர்ட் பசில், இட் இன்ட்ரெஸ்ட் யூ ஒன்லி டில் இட் இஸ் சால்வ்ட். அது காதல் என்பது எழுத்து போட்டியை போல வெற்றிடத்தை பூர்த்தி பண்ணும் வரையில்தான் அது நம் கவனத்தை ஈர்க்கும். காரியம் கைகூடிய பிறகு அது சுவையற்றதாகிவிடுகிறது என்று சொன்னார். ஆனால் கைகூடும் வரை ஒரே ஏக்கமும் பரபரப்புமாகத்தான் இருக்கும். குறிகேட்டும் அவர்வுடக்காரரை கேட்பதும் காதலர் இயல்பு. குறி கேட்பதற்கு ஆள் கிடைக்காவிட்டால் கூட இழைத்து பார்ப்பார்கள் பண்டைய தமிழ் பெண்கள். மணலை முன்னால படைத்து வைத்துக் கொண்டு பிறகு கண்ணை மூடிக்கொண்டு விரலால் மணலில் ஒரு வட்டம் போட வேண்டும். கோட்டின் துவக்கத்தோடு கோட்டின் முடிவு புரிந்துவிட்டால் காதலில் வெற்றி கிடைக்கும் என்பது நிச்சயம். அப்படி பொருந்தாவிட்டாலோ காதலில் தோல்விதான் என்பது ஐதீகம். பாண்டியனிடத்திலே தன் உள்ளத்தை இழந்த ஒரு பெண், பாண்டியன் நமக்கு கிட்டுவானா என்பதை கூடல் இழைத்து பார்ப்பதற்காக மணலை பறத்து வைத்துவிட்டார். கண்ணை மூடிக்கொள்கிறார். விரலை மணலில் அழைத்துக் கொண்டு, ஏ கோடே, நீ கட்டாயம் கூடிவிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். அந்த சமயத்தில் அச்சம் வந்து அவளை பீடித்துக் கொள்கிறது. ஒரு கால் இந்த வட்டம் கூடாமல் போய்விட்டால் என்ன ஆகும்? கொடுமோசமாகி போய்விடுமே, காதலனை இழந்து விடுவோமே என்ற உணர்வு அவளுக்கு ஏற்படுகிறது. உடனே கூடல் இழைக்க தொடங்கியவள் அதை தொடர்ந்து இழைக்காமல் திடீரென்று நிறுத்தி விடுகிறார். கூட பெருமாள், அதாவது மதுரைக்கு அரசன், கூடல்னா மதுரை. கூடல் என்ற சொல்லுக்கு சேருதல் என்ற பொருளும் இருக்கிறது. ஆகையால் அந்த சொல்லை திரும்ப திரும்ப சொல்லுவதிலே அவனுக்கு ஒரு சுகம். கூட பெருமானை பாண்டியனை மதுரைக்கு பெருமானன், கூட பெருமானை கூடார் கோமாரை, கூட பெருமானை கூடார் கோமாரை, கூட பெருவேரேல் கூடு என்று கூடல் இழைப்பாள் போல் காட்டி இழையாது இருக்கும் பிழைத்தும் பிழைப்பாக்கு அறிந்து. அணைதல் என்ற பொருளை உடைய சொல் கூடல். அந்த சொல் இந்த பாட்டில மடங்கி மடங்கி மாறி மாறி வந்து காதலியின் மயக்கத்தை ஒளியின் மூலமாகவே காட்டிவிடுகிறது. கூட பெருமாறை கூடலார் கோமாரை, கூட பெருவேனேன் கூடன்று, கூடல் இழைப்பாள் போல் காட்டி இழையாது இருக்கும் பிழைப்பில் பிழைவாக்கு அறிந்து. கூடாமல் போட்டென்றால் எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை உணர்ந்து கூடல் இழைக்காமல் சும்மா இருந்து விடுகிறார். கூடல் இழைப்பதன் நோக்கம் மன அமைதி பெறுவதற்காக. ஆனால் அதில் பிழை ஏற்பட்டு அமைதியை கெடுப்பதாக இருந்தால் சும்மா இருப்பதே மேல். காதலிலே இப்படி ஒரு கையறு நிலை. காதலோடு சோகம் கலந்த சாயல இன்னொரு பாட்டு சடகம். உறந்தை என்பது உறையூர், சோழமன்னனுடைய தலைநகரம். அந்த சோழனிடத்திலே காதல் கொண்ட ஒரு பெண் உறையூருக்கு 10 மைலுக்கப்பால் ஒரு சிறு கிராமத்தில் வாழ்கிறாள். உறையூர் திசையை நோக்கி ஒரு நாரை பறந்து செல்கிறது. உன் கால் மேல் என் கையிரண்டை வைத்து வணங்குகிறேன். நீ வேலூருக்கு சென்றால் என் காதல் நோயை அந்த சோழமன்னனுக்கு எடுத்துரைக்க மாட்டாயா என்று கெஞ்சுகிற பாவம். செங்காலும் அடனாராய் தென் உரந்தை செறியல் ஒரு திருச்சி பக்கத்தில் இருக்கிற ஊரு. செங்காலும் அடனாராய் தென் உரந்தை செறியல் நீங்கால் மேல் வைப்பன் என் கையிரண்டும் வன்பால் கரைபுரிஞ்சி மீன் திரளும் கதிரீர் நடக்கு உரையாயோ யானுற்ற நோய். கதிரீர் நாடன் நல்ல செழிப்பாக வாழ்கிறான். கதிரியில் நீந்துகிற மீன்கள் நன்றாக கொழுத்து போற மீன்கள். போகிற போச்சிலே மீன்கள் கரையின் மேல் அப்படி உராய்ந்து அப்படியே துள்ளி நீரில அந்தர் அடித்து விழும். அப்படி துளித்து போய் உள்ள காவிரி நாட்டு மன்னருக்கு என் எலும்பையெல்லாம் உருக்குகிற காதல் நோய் தெளிவா போகிறது. என்னை பற்றி கொஞ்சம் அவரிடம் சொல்ல மாட்டாயா என்று கேட்க வைக்கிறது காதல் வெறி. நாரைய பாட்டு இந்த வெறி பாட்டுக்கு அபூர்வமான வேகத்தையும் வடிவத்தையும் கொடுத்து விடுகிறது. மறுபடியும் பாட்டை சொல்லி பார்ப்போம். செங்காலும் அடனாராய் தென் உரந்தை செறியேல் நின்கால் மேல் வைப்பன் என் கையிரண்டு வன்பால் வன்பால்னா திருமணம் பிடிச்சு போயின்னு அர்த்தம். வன்பால் கரை உறிஞ்சி மீன்பிரழும் காவிரி நீர் நடத்து உரையாயோ யான்முற்ற நோய். சைக்காலஜி ஆஃப் செக்ஸ் என்ற ஒரு பெரிய நூலை அரிய நூலை ஹாவல செல்லில் என்பவர் எழுதியிருக்கிறார். காதலர்களின் உழப்பாங்கு எவ்வளவு விசித்திரமானது என்பதை பல உதாரணங்களோடு அவர் விளக்கியிருக்கிறார். ரொம்ப ஒரு விஞ்ஞான ரீதியில விளக்கியிருக்கிறார். காதலி காதில் போட்டிருந்த செருப்பை கடுத்து வைத்து விட்டு போய்விடுகிறார். அந்த செருப்புக்கு அர்ச்சனை செய்கிறான் காதலன். இப்படியெல்லாம் பல உதாரணங்களை கொடுத்திருக்கிறார். காதல் தத்துவத்தை பற்றி அதிகாரபூர்வமாக பேசக்கூடியவர் அவர். ஆனால் முத்துள்ளாயிர ஆசிரியர் ஹாவல எல்லிசையும் மிஞ்சி விடுகிறார். ஒரு பாட்டு பாண்டியன் அவருடைய செல்ல குதிரை மேல் ஏறி பவனி போகிறான். அந்த குதிரையின் பெயர் கனவட்டம் என்பது. கனவட்டம் மீது உலா வரும் பாண்டியனை பார்த்த ஒரு பெண்ணுக்கு காதல் ஜுரம் ஏற்படுகிறது. அந்த குதிரையின் குழம்புப்பட்ட தெரு புழுதியை எடுத்து வந்து தன் உடம்பெல்லாம் பூசிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். உடம்பிலே அந்த புழுதியை பூசினால் உடம்போடு அது இரண்டரை கலக்காது. அதனால அந்த புழுதியை சந்தனம் பன்னீர் குங்குமத்தோடு கலந்து ஒரு குழம்பை தயார் பண்ணி அந்த குழம்பால் தன் மார்பில் அழகிய சித்திரங்கள் வரைய வேண்டும். அப்படி வரைவதற்கு எழுதுகோல் பிரஷ் வேண்டுமே. பூ இதழை சுருட்டி எழுதுகோலாக வைத்துக் கொண்டு அந்த தூசி குழம்பிலே தொட்டு தொட்டு தன் மார்பில் எழுத வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த அபூர்வமான உணர்ச்சியை கவிதை குழம்பிலே கலந்து தருகிறார் முத்துராயராசிரியர். ஹாவல தெல்லில் பாடம் கேட்க வேண்டிய பாடல் இது. ஆடுகோ நீர் ஆடுற மாதிரி குழுதில் ஆடணும். ஆடுகோ சூடுகோ மலர கூந்தல சூடுவாங்க. அது மாதிரி புழுதியை சூடணுங்கிறான். எந்த புழுதிய? அந்த மன்னனுடைய குதிரை குழம்பு தொட்ட புழுதி இருக்கே அதை தலையில் சூடணுமா? ஆடுகோ சூடுகோ ஐதான புழுதி ஐதா கலந்து கொண்டு ஏழு கோடாக எழுதுகோ. வீடு புறவட்ட புந்தரியல் பொற்றேறு வழுதி கனவட்டம் கல்குடைந்த நீர். கனவட்டம்னா குதிரை, அது கால் குடைந்த நீர். காதலுக்கும் பக்திக்கும் அடிப்படையாக இருப்பது ஒன்றுதான். காதல் இயங்கும் பாதையை மாற்றி அமைத்துவிட்டால் காதலுக்கு இலக்காக இறைவனையே கொண்டு விட்டால் காதல் உயர்ந்து பக்தியாக மாறிவிடுகிறது. பத்தினத்தார் சிறந்த ஞானி திருவற்றியூரில் நீண்டகாலம் வாழ்ந்தவர். சத்சங்கத்தின் பலனை நன்றாக அனுபவித்தவர். அடியார்களோடு குலாதி வாழ்ந்தால் இறைவனோடு குலாவும் பேறு கிடைக்கும் என்ற உண்மையை நன்றாக உணர்ந்தவர். மனித உடல் ஆறாத புண்ணாக இருக்கிறதாம். 9 வாய் புண்ணாம் அது. ஒவ்வொரு வாயிலும் இந்த புண்ணுக்கு தீ வடிந்து கொண்டிருக்கிறது. இந்த புண்ணால் நம்முடைய ஆணவம் தடிப்பெய்து கொண்டே போகிறது. கடவுளுடைய ஆனந்த தத்துவத்தோடு கலக்க விட்டாமல் இந்த உடல் தத்துவம் நம்மை தடுக்கிறது. 9 வாய் புண்ணை ஆற்றும் மருந்து ஒன்றே ஒன்றுதான். என்னது அது? தேவாதி தேவனை தொழுது திருவொற்றியூர் தெருவில் நடக்கும் பக்தர்களுடைய காலடி மண் இருக்கிறது, அது இந்த உடற்புண்ணையெல்லாம் ஆற்றுகிற மருந்து என்று சொல்கிறார் விட்டுநாத்தர். உடுவிழுந்து சிப்பாயும் 9 வாய் புண்ணுக்கு இரு மருந்து யாரறிந்து கொண்டே விடுவிழுந்து சிரிப்பாயும் 9 வாய் புண்ணுக்கு இடுமருந்து யானறிந்து கொண்டேன். கடு அருந்தும் கடுனா விஷம் சாப்பிட்ட நில கண்டான். கடு அருந்தும் தேவாதி தேவன் திருவொற்றியூர் தெருவில் போவார் அடியில் பொடி. இப்படி சொல்வதெல்லாம் வெறும் படாடோபம் அல்ல. உண்மையும் உணர்ச்சியும் இருந்தால்தான் காதலனுடைய காலடி மண்ணும் அடியார்களுடைய அடிப்பொடியும் நமக்கு ஒரு வெறியையே கூட்ட முடியும். பக்தர்களுக்கு இல்லாத கூச்சமும் நாணமும் காதலிகளுக்கு அமைந்துவிடும். நாணம் என்பது பெண்மைக்கு கவர்ச்சி கொடுக்கின்ற ஒரு தத்துவம். அழகுள்ள பெண்ணுக்கு மேலும் அழகை ஊட்டுகிறது நாணம். ஆகவே காதல் போரிலே நாணம் பெண்களுக்கு ஒரு சிறந்த படைத்தளமாக அமைகிறது. சில சமயங்களில் அது பெண்களுக்கு இடையூறாகவும் அமைந்து விடுகிறது. வள்ளுவர் சொன்னார், வள்ளுவருடைய காதலி காமத்துப்பாலில் சொல்றா, ஏ நெஞ்சே இந்த காமத்தை விடு, இல்லதான் நாணத்தை விடு, இது ரெண்டையும் சேர்த்து என்னால தாங்க முடியாதுங்கிற. காமம் விடு, ஒன்றோ நான் விடு, நன்னெஞ்சே யாரோ பொறேன் இவ் இரண்டு. சாந்தியனோடு பழகிக் கொண்டிருக்கிற பெண் ஒருத்தி, அவர் இல்லாத சமயத்துல தன் காதலை பத்தி அவனிடத்துல அப்படி சொல்வேன் இப்படி சொல்வேன் என்றெல்லாம் அளந்து விட்டு கொண்டிருப்பாள் தோழி பெண்களிடத்துல. ஆனால் பாண்டியனை நேரில் கண்டுவிட்டாலோ தன் காதலை அவனிடத்துல சொல்ல முடியாமல் நானும் வந்து அவளை தடுத்து விடுகிறது. இதை நினைச்சு பார்க்கிறார். மாணவர் கடந்த மாணவர்னா பகவர்கள், அவர்களெல்லாம் விற்று கொண்ட மாணவர் கடந்த மரவெம்போர் மரணை காணாக்கார் ஆயிரமும் சொல்லுவேன். இதே மாட்டிக்கம் ஆயிரமும் சொல்லுவேன். மாணவர் கடந்த மரவெம்போர் மரணை காணாக்கால் ஆயிரமும் சொல்லுவேன். கண்டக்கால் பூணாகம் கா நெஞ்சு எனக்கு பூணாகம் தா என்று புல்ல பெறுவேனோ நானோடு உடன்பிறந்த நான். நான் என்று ஒன்று இருக்கிறது, அது என் உடன்பிறந்தே என் காதலை கொள்ளும் நோய் என்று அவள் பண்ணை நடிப்பது பாடலின் கடைசி வகையில் நம் காதலேயே கேட்கிறது. அற்புதமாக வழிவருகிறது. நானோடு உடன்பிறந்த நான். இந்த பாட்டில் முதல் 3 அடிகள் ஒவ்வொன்றும் 4 சீர்களால் ஆனவை. 4வது அடியில் மாத்திரம் 3 சீர்கள். 3வது சீர்களே ஒரே ஒரு எழுத்து தான், நான் எழுத்து. அதில் இன் என்ற ஒரு ஒற்றெழுத்து இருக்க அதை கணக்கில் சேர்க்க வேண்டியதில்லை. இந்த ஒரே எழுத்து தான் 3வது 4வது சீர்களில் உள்ள காலங்களை இசையோடு நிரப்புகிறது. முதல் 3 வரையில 4 சீர் ஒவ்வொன்றும், கடைசி வரையில 3 சீர் தான். அந்த பாக்கி உள்ள ஒரு சீருக்கு அப்படி நிரவல் கொடுக்கிறதுக்காகவே இசையோடு கலந்தது நம்முடைய கவி. ரசிகமணி சொல்வார்கள், கடைசி சீர் நீண்டு அப்படியே தாளத்தோடு இசைந்து ஒலியாய் போய்கொண்டே இருக்கிறது என்று. 4வது அடியில் ஒரு சீரை படைத்திருப்பதால் அந்த ஒரு சீரை நிரவல் செய்வதற்காக 3வது சீரை நீட்டி ஒலிக்க வேண்டும். வெண்பா என்றால் காலத்துக்கும் இசைக்கும் கட்டுப்பட்ட அபூர்வமான இனம், தமிழுக்கே உரிய பாதினம் அது. சொல்லினால் தவம் செய்கிறவர்களுக்குத்தான் வெண்பா செய்வர்கள். முத்தோலாயர் ஆசிரியருக்கு கைவந்தபடி தமிழ் கவிஞர்கள் பலருக்கு வெண்பா கைவந்ததாக தெரியவில்லை. வெண்பாவில் புகழ வேண்டி என்று சொல்வதெல்லாம் உபச்சாரம்தான். ஓரளவு கவி தேசிய விநாயகம் பிள்ளைக்கு வெண்பா கைவந்திருக்கிறது. பியூர் பர்ஃபெக்ஷன் ஆஃப் போயட்ரி, கவிதையின் சுத்தமான முழுமை என்று அரவிந்தர் சொல்வார். முத்தோலாயர் பாடல்களிலே கவிதையின் சுத்தமும் கவிதையின் முழுமையும் மாத்திரமல்ல நாடகப்பாங்கையும் உணர்ச்சி பூரிப்பையும் பார்க்கலாம். கவிதையின் புராணத்துவத்தை சொல்லினால் நிலைநாட்டிய ஒரு கவிஞன் 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் வாழ்ந்தான் என்று நினைக்கும் போது நமக்கு விண்மீதமும் வியப்பும் ஏற்படுகின்றன. இன்னொரு நாடக காட்சி, சேரும் இடத்திலே காதல் கொண்ட பெண் ஒருத்தி மூளையை கடன் கொடுத்தவள் போல நடந்து கொள்கிறாள். சாப்பாடு செல்லவில்லை, படுக்கை நொந்து போய்விட்டது, கண்ணில் இருந்த ஒளி மங்கிவிட்டது, மணிக்கணக்காக சுவரை பார்த்துக் கொண்டே உட்கார்ந்திருக்கிறாள். யாரை பார்த்தாலும் ஒரு வெறித்த பார்வை, டாக்டர்களால் டயக்னோசிஸ் பண்ண முடியவில்லை, மெலிந்து கொண்டே போயிட எல்லாம் காதல் வெறி காரணமாகத்தான். அவளுடைய தாய் அடுத்த வீட்டு கிழவியை கூட்டி வந்து தன் பெண்ணை பார்த்துச் சொல்கிறாள். கிழவி நல்ல அனுபவசாலி, பேய்கோளாறுதான் இது, அதை விரட்டுவதற்கு ஒரு தந்திரம் சொல்கிறேன், உன் வீட்டு முற்றத்தை பெருக்கி சுத்தம் பண்ணு, சதுரமாக 4 கோடுகளை வரைந்து அதில் வெள்ளாட்டின் ரத்தத்தை தெளி, அதன் மேல் ஒரு கும்பத்தடை, அதில் தண்ணீரை நிறைத்து மாங்குழையை வைத்து ஜபம் செய், பிறகு உன் பெண்ணை அங்கே உட்காட்டி கும்பத் தண்ணீரால் அவளை ஈராக்கு, உடனே அவளுடைய நோய் நீங்கிவிடும் என்று சொல்கிறாள். இவ்வளவையும் உள்கட்டிலிருந்து ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறாள் பெண். அட அசடுகளா என்று தனக்குள்ளே எதிர்கொள்கிறாள். அடுத்த நாள் காலையில் பெண்ணின் தாய் ஆசாரமாக ஈரச்சேரை கொடுத்து முற்றத்தில் இடம் பண்ணி வெள்ளாட்டு ரத்தத்தை அதில் தூவி மாங்குழையோடு தண்ணீரையும் வைக்கிறார் ஒரு குடத்துல. சுறுசுறுப்பாக தாய் செய்கிற வேலையெல்லாம் ஏளனத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறாள் மகன். அந்த சமயத்தில் அவளுடைய தோழி வருகிறார். அவரிடத்துல அன்னையின் அகத்துத்தனத்தை பற்றி பேசுகிறாள். காதல் நோயுற்ற என்ன சொல்கிறார், போரிலே சேர மன்னன் தன் எதிரிகளை முறியடிக்கிறான், தோற்ற வீரர்கள் அவர்களுடைய வில் வேல் மகுடம் எல்லாவற்றையும் போட்டு களத்திலே போட்டுவிட்டு ஓடுகிறார்கள். அவற்றை சேரன் பெருமிதத்தோடு கைப்பற்றுகிறான். அந்த சேரனோடு ஏற்பட்ட என் காதற்போரிலே அவன் என்னை வென்று என் நெஞ்சையே கலந்துகொண்டு விட்டான், கைப்பற்றி விட்டான். அதனால் எனக்கு உண்டான நோய் இது, சேரனுடைய அருள்தான் இந்த நோய்க்கு மருந்து. இதை தெரியாமல் என் தாய் செய்கிற கூத்தை பார்த்தாயா, வெள்ளாட்டு ரத்தத்தை தூங்கி ஏதோ மந்திரம் ஜெபித்து என்னை நீராட்டப் போகிறாளாம் அவள். இப்படி நீராட்டி விட்டு ஏ நோயே நீ நீங்கிவிடு என்று சொன்னால் என் நோய் நீங்கவா போகிறது, வெறும் அபத்தம் என்கிறார். காராட்டு உதிரம் தூய் அன்னை களனிடைத்து நீராட்டி நீங்கென்றால் நீங்குமோ, போராட்டு வென்று களங்கொண்ட வெஞ்சினவேல் குறைக்கன் நெஞ்சு களங்கொண்ட நோய். கசப்பும் விரக்தியும் ஏளனம் ஒன்றோடொன்று பின்னிக்கொண்டு என்ன வரத்து வருகின்றன இந்த பாட்டிலே. நம் இதயத்தை பிடித்து ஆட்டுகிற உணர்ச்சியை புரிந்து கொள்ளாமல் நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மிடம் பரிவு காட்டுகிற போது எரிச்சல் ஏற்படுவது இயல்புதானே. கண்ணன் என்னும் கருந்தெய்வத்தே நிறைந்து நிறைந்து உருகிக் கொண்டிருக்கிறாள் ஆண்டாள். அவளுடைய தெய்வீக காதலை புரிந்து கொள்ளாத அவளுடைய செய்திகள், உனக்கு உடம்புக்கு என்ன டாக்டர் அழைத்து வரட்டுமா என்று கேட்கிறார்கள். எனக்கு புறம்பாக நின்று கொண்டு அழகு பேச தெரியும், உங்களுக்கு என் அகத்திலே நின்று என்னை வாட வைக்கிறானே என் வருத்தம் தெரியாத அந்த பெருமான், அவன் அறையில் அணிந்திருக்கிற பட்டு பீதாம்பரத்தை அப்படியே பறித்து வந்து அதனால் எனக்கு வீசுகிறீர்களே ஆனால் என் வருத்தமெல்லாம் தெளிந்துவிடும் என்கிறாள். இந்த பாடி போடே. என் மனக்குறிப்பை தெரியாமல் என்னென்னவோ பேசுகிறீர்கள். உங்கள் பேச்சு எனக்கு மேலும் வேதனையை கொடுக்கிறது. புண்ணுக்கு மருந்து போகிறோம் என்று சொல்லி புண்ணுக்குள்ளே புளியை ஆசிடை ஊற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று முறையிடுகிறார் அந்த கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பே. அந்த போதை கண்ணங்கிற கருந்தெய்வத்தினுடைய காட்சியில பழகி பழகி கிடக்கிறாள். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் குளித்தார் போல் புறம் நின்று அழகு பேசாதே. கொஞ்சமா என்னுடைய இன்னர் ஃபீலிங் தெரியுதா உங்களுக்கு? புறம் நின்று அழகு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். டாக்டரா வச்சுக்கணும்னா கேக்குற புண்ணில் குளித்தார் போல் புறம் நின்று அழகு பேசாதே. பெண்ணின் வருத்தம் தெரியாத பெருமான் எதுக்கான கல்லு மாதிரி என்னுடைய வருத்தம் கொஞ்சமாவது அந்த விஷ்ணுமூர்த்திக்கு தெரிஞ்சதா? பெண்ணின் வருத்தம் தெரியாத பெருமான் அறையில் சீதக வண்ணாடை கொண்டன்மை வட்டம் தெரிய விசீரை. இந்த சீதக வண்ண ஆடை அவன் விட்டுட்டு இருக்கானே, அதை அப்படியே பறிச்சுட்டு வந்து அப்படி கொஞ்சம் அதை வச்சு வீசாரியா வச்சு வீசினேன்னா என்னுடைய வட்டம் எல்லாம் தெரிந்துவிடும் என்று சொன்னாள். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் துளித்து இழப்போ புறம் நின்று அழகு பேசாதே. பெண்ணின் வருத்தம் தெரியாது பல நெரு நெருன்னு கடிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சமா தெரிஞ்சதா என்னுடைய வருத்தம்? பெண்ணின் வருத்தம் தெரியாத பெருமான் பேர் பெருமான். பெண்ணின் வருத்தம் தெரியாத பெருமான் அறையில் சீதக வண்ணாடை கொண்டன்மை வட்டம் தெரிய விசீரே. முத்தொள்ளாயிர காதலியின் தாய் செய்கிற செயல், அதாவது காராட்டு உதிரந்து அன்னை களவிழைத்து நீரவட்டி நீங்கென்றால் நீங்குமோ கேட்டாரு. அந்த தாய்க்கும் புறம் நின்று அழக பேசுகிறார் அவர். முத்தொள்ளாயிர காதலியின் தாய் செய்கிற செயல் ஆண்டாளுடைய தோழிகளை நினைவுபடுத்துகிறது. இருவருமே புண்ணிலே புளிப்பெயராசாரிகள். முத்தொள்ளாயிர ஆசிரியர் காதலை பற்றி பேசி கொண்டிருக்கும் போதே சீனாலஜியை பற்றியும் பேசுவார். சீனாலஜி என்றால் தண்ட இயல். குற்றஞ்செய்தவனை தான் தண்டிக்கலாம். ஒருவன் செய்த குற்றத்துக்காக இன்னொருவனை தண்டிப்பது தவறு. அவனோடு தொடர்பு கொண்ட மற்றவனையும் தண்டிக்கக்கூடாது. எஜமானுடைய காரை எஜமானுடைய காரியமாக வேலைக்காரன் ஓட்டிச் செல்கிறான். அப்போது கவனக்குறைவினால் இன்னொரு வண்டி மீது மோதி அவன் நஷ்டத்தை உண்டாக்கினால் அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டிய பொறுப்பு வேலைக்காரனுக்கு மாத்திரமல்ல எஜமானனுக்கு உண்டு. இந்த கொள்கை சட்டத்தில் விதிவிலக்காக அமைந்த கொள்கை. இந்த சட்ட கருத்துக்களை எல்லாம் நினைவுறுத்துகிறது ஒரு முத்தொள்ளாயிர பாடம். பூங்காவளத்தில் சோழனை கண்டு காதலிக்கிறார் ஒரு பெண். காதல் நிறைவேறாத காரணத்தால் பல தொழில்களுக்கு உள்ளாகிறார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய தோள்கள் மெலிகின்றன. குற்றம் செய்த அவருடைய கண்கள் வெளியவில்லை. சோழனோடு குழாதி தொழில் செய்த அவள் நெஞ்சமும் வெளியவில்லை. ஒரு குற்றமும் செய்யாத அவள் தோள்கள் மெலிகின்றன. என்ன நியாயம் இது? குற்றம் செய்யாத நிரபராதியை தண்டிப்பது இந்த சோழ நாட்டிய நியாயம் போன்றிருக்கிறதே. அழகழகு சோழ நீதி என்று சோழன் மேல் குற்றம் சாட்டுகிறார். கண்டன உன் கண் ஒண்ணுன்னா டிவாகரிங் ஐசுன்னு அர்த்தம். கண்டன உன் கண் என்னுடைய கண்கள் கண்டன குற்றம் தான் தப்பு தான். கண்டன உன் கண் கலந்தன நல் நெஞ்சம் அதுவும் தப்புதான். தண்டப்படுவ கடமென்றோள் கட்டாயி சம்பந்தமில்லாத தோல் கட்டப்படுவது. உலா மருகின் உறையூர் வளவர்க்கு ஏழாம் உரை கிடந்த ஆறு அழகு அழகு. இப்படித்தான் சீனாலஜி நடந்துட்டு இருக்கு இந்த சோழ டைனஸ்டியில. கண்டன உண்கண், கலந்தன மெல் நெஞ்சம், தண்டப்பருவ சடமெந்தோள் கண்டாய், உலாமருகின் உறையூர் அளவர்க்கு எல்லாம் உரை திறந்த ஆறு. இதெல்லாம் தான் முறை, நியாயம். இப்படி முறை பிறந்த முறையை நீதி என்றால் சொல்லுவது, உணவு ஏற்காததால் உடல் மெலிந்து போய்விட்டது, உணவு ஏற்காததற்கு காரணம் சோழனை கண்டதால் ஏற்பட்ட காதல், கண்டது கண் குழாவது உள்ளம், ஆனால் ஒரு பாவம் அறியாத தோள்கள் மெலிகின்றன. தோள்கள் மெலிந்ததற்கு காரணம் சோழ அரசன் அவற்றை தண்டனைக்கு உள்ளாக்கிவிட்டான் என்று காதலி எண்ணும்போது, பாவனை உலகத்திலே எப்படி அவள் இரட்டை கட்டி பறக்கிறாய் என்பதை உணர்கிறோம். ஷேக்ஸ்பியர் சொல்லுவது போல, காதலர்களும் கவிஞர்களும் கிருக்கர்களும் கற்பனையால் ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள். இன் இமேஜினேஷன் ஆல் காம்பாக்ட், வெறும் காற்று போல் உள்ள சூரியத்துக்கு அவர்கள் ஒரு ரூபத்தையும் நாமத்தையும் கற்பித்து விடுவார்கள் என்று சொன்னார் ஷேக்ஸ்பியர். Giving really nothing, a local habitation and a name. காதலர்களை மாத்திரமல்ல, நாட்டு வளத்தையும் காதல் கண் கொண்டு பார்த்து ரசிக்கும் வல்லமை முத்தொள்ளாயிர ஆசிரியருக்கு இருக்கிறது. நச்சிலை வேலை அல்ல, நஞ்சு தோய்ந்த இலை போன்ற வேலை, நச்சிலை வேலை கையிலே தாங்கி இருக்கிறான் கோதை. கோதை என்றால் சேரமன்னன். அவனுடைய நாடு நல்ல வளம் நிறைந்த நாடு, அங்கே திருடர் பயமில்லை, குடிகளுக்கு ஒருவிதமான பயமும் இல்லாத நாடு சேர நாடு. ஒரே ஒரு பயம்தான் அங்கே இருக்கிறதா, தண்ணீர் நிறைந்த நஞ்சை வயல்களிலே செவ்வாந்த முட்டுகள் இருக்கின்றன, முட்டுகள் திடீரென்று விரிந்து பூக்கின்றன, செக்கச்செதேல் என்று இருக்கிறது வயல்கள் எல்லாம், தண்ணீரை தீப்பிடித்து விட்டதோ என்று அஞ்சி பறவைகள் எல்லாம் தம் குஞ்சுகளை கைத்திறகால் ஒடுக்கி பாதுகாவல் செய்கின்றன. பறவைகளுக்கு அறியாமையால் ஏற்படுகிறது இந்த அச்சம். இந்த அச்சத்தை தவிர வேறு விதமான அச்சம் அல்லது கம்பை, கம்பைனா அச்சம், வேறு விதமான அச்சமே அந்த சேர நாட்டிலே இல்லையா. அல்லர் பழனத்து சேறுபட்ட வயல்னு அர்த்தம், அல்லர் பழனத்து அறக்காம்பல் வாயவிழ, வாய அவிழ்க்கலாம், பிளாசம் பண்ணுது. அல்லர் பழனத்து அறக்காம்பல் வாய் அவிழ, வெள்ளம் தீ பட்டது என பெருகி, வெள்ளத்தில் தீ பிடிச்சிருந்தோம் பயந்து, வெள்ளம் தீ பட்ட என பெருகி, புள்ளினம் தம் கைச்சினதால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ, நச்சிலை வேல் கைக்கோதை நாடு. இந்த பயம்தான் இந்த நாட்டில் இருக்கான். சட்டம் ஒழுங்கு அமைதி எல்லாவற்றையும் அப்படி நிலைநாட்டி வந்தான் சேரன் என்ற உண்மையை நெற்களிப்போடும் நகைச்சுவையோடும் பாராட்டுகிறார் கவிஞர். 20வது நூற்றாண்டிலே தமிழ் நன்றாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சிறப்பாக கந்தனத்துறையிலும் பாராட்டுத்துறையிலும் தமிழ் செழிப்பாக வளர்கிறது. ஆனால் நம்முடைய பாராட்டு தமிழ் கண்டன தமிழைப் போலவே பச்சை பச்சையாக இருக்கிறதே ஒழிய ஆற்றல் இருக்கிறது, வினயமோ நிதானமோ நம்முடைய தமிழில் அதிகமாக இல்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு நாசூக்காக நகாஸ் தமிழில ஒருவரை ஒருவர் பாராட்டி இருக்கிறார்கள் என்பதை 1900 நமக்கு தெரிவிக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கொற்கை என்ற துறைமுகம் அக்காலத்தில் பாண்டியனுடைய தலைநகரமாக இருந்தது. பெட்ரோல் வளத்தால் அரேபியா முதலிய நாடுகளுக்கு தற்சமயம் செல்வாக்கு ஏற்பட்டிருப்பது போல, அக்காலத்தில் முத்து வளத்தால் உலகம் முழுவதும் பாண்டியனுக்கு செல்வாக்கு இருந்தது. அதாவது பேர்ல் டிப்ளமசி, பெட்ரோல் டிப்ளமசி மாதிரி. ரோமாபுரியிலிருந்து கப்பல்கள் கொச்சைக்கு வந்த வண்ணமாக இருந்தன. மது முதலிய பொருள்களை இறக்குமதி செய்துவிட்டு ஒளி வீசுகிற பாண்டி நாட்டு முத்துக்களை ஏற்றுக்கொண்டு ஐரோப்பாவுக்கு சென்றன அக்கப்பல். முத்து வளத்தால் பாண்டியனுக்கு செல்வவளமும் உலக புகழும் கிட்டியது. அப்பேற்பட்ட பாண்டியனுடைய அரசபையிலே முத்துநாயர் ஆசிரியர் பாண்டியனை பாராட்ட தொடங்குகிறார். அமைச்சர்கள் புடைசூழ அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிறான் பாண்டியன். கவிஞர் அப்படின்னு எழுந்து நிற்கிறார். பாண்டியனை பார்த்து பேசுகிறார். அரசே, ஒளிபெறும் முத்துக்கள் உன்னுடைய கொற்கையில்தான் விளையும் என்றா நினைக்கிறாய்? இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு கோடு அப்படி சொல்லி நிறுத்தி விடுகிறார். இதை கேட்டவுடனே அரசியல ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி ஒரே சலசலப்பும் தகைக்கும். பாண்டியனுடைய கண்களில கொஞ்சம் கசப்பு கலந்த வியப்பு. இப்படி ஆரம்பிச்சான் நம்ம கோர்ட் பயிட்டு இப்படி ஆரம்பிச்சாரு. இப்படி ஈன்றிட்ட எரிகவிர் நித்தியம் கொற்கையிலே அல்ல படுவது. இப்படி என்று சித்தியிலிருந்து உண்டான எரிகதிர் நித்திரம் என்றால் ஒளி கதிர்களை வீசும் முத்து கொற்கையே அல்ல படுவது. ஏதோ கொற்கையில் மாத்திரமே விளையும் நினைக்காத படுதல்னா விளைதல். இத்தியின்றிட்ட எரிகதிர் நித்திரம் கொற்கையே அல்ல படுவது. டிராமாட்டிக் சஸ்பென்ஸ் என்று இதை சொல்லுவோம். நாடக உத்தியை பயன்படுத்தி ஒரு திகைப்பு உண்டாக்குகிறார் கவிஞர். பாண்டியனுக்கே உரியது என்று உலகெல்லாம் ஒப்புக்கொள்ளும் சிறப்பை பாண்டியன் முன்னிலையிலேயே மறுக்கிறாரே இந்த கவிஞர், என்ன துணிச்சல் இவருக்கு என்று நாம் வேண்டு கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துவிட்டு அடுத்த இரண்டு வரிகளை பாடுகிறார் கவிஞர். கவிஞருடைய பார்வை இப்போது பாண்டியன் கையில் பிடித்திருக்கும் வேல் மேல் விழுகிறது. அந்த வேல் எப்படி இருக்கிறது? துருப்பிடித்த வேல் அல்ல. அன்யூஸ்டா இருந்தா தானே துருப்பிடிக்கும். நல்ல ரத்தம் தோய்ந்த வேல், ஃப்ரெஷ் ஃப்ரம் த பேட்டில் ஃபீல்ட். எதிரிகள் மீது பாய்ந்து அவருடைய உயிரை குறித்து விட்டு வந்த வீர வேல் அது. பாண்டியனுடைய வீரத்தை வியாக்கியானம் செய்து கொண்டு நிற்கிறது அந்த அவனுடைய கையில் இருக்கிற வேல். வேலை பார்த்த பிறகு கவிஞருடைய பார்வை மன்னன் மாறுதலை விடுகிறது. நெஞ்சு கூடு தெரிந்துவிடக்கூடாது என்று நாமெல்லாம் சட்டைக்கு மேல் சட்டை போட்டு நம் மார்பை மறைத்துக் கொள்கிறோம் வெக்கத்தினால்தான். ஆனால் பழங்கால தமிழன் நல்ல உடல் புரிந்தவனாக இருந்தார். சட்டையை கொண்டு மார்பை மூட வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. 13 நூற்றாண்டில் பாண்டி நாட்டுக்கு வந்த மார்க்கோ போலோ என்ற இத்தாலிய யாத்திரிகன் சொன்னான், இந்த நாட்டில் தையற்காரர்களுக்கே வேலை இல்லை என்று சொன்னான். சட்டை போட்டு மறைக்கவில்லை என்றாலும் பாண்டியன் மார்பிலே சந்தன சாந்தை பூசியிருக்கார். எங்க இருந்து வந்து சந்தனம்? ஒலிகமலை சந்தனம். பறந்து விரிந்த அவன் மார்பிலிருந்து அழகு முழுகுகிறது. மார்பில் பூசியிருந்த சந்தனமோ அரசவை முழுவதும் கம் என்று இனிய மனத்தை பறைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை கன்னிப்பெண்ணாக இருந்து காதல் ஆர்வத்தோடு பார்க்கிறார் கவிஞர். வீரமும் அழகும் நிறைந்த இந்த மன்னரை மனதோடனாக பெறும் பேர் எனக்கு கிடைக்குமா என்று நினைத்து இயங்குகிறார்களாம் பல பெண்கள். அந்த இயக்கத்தில் அவர்கள் கண்களில் நீர் ததும்பி கன்னத்தின் வழியாக வருகிறது, முத்து முத்தாக வருகிறது. சொல்லுகிறார் கவிஞர், முத்து என்பது உனது கொற்கையில் மாத்திரம் விளையும் சிறக்கு என்றா நினைக்கிறாய்? இல்லை மன்னரே, உனது அழகிய மார்பை நினைந்து உருகும் பெண்களின் கண்ணிலும் அது விளைகிறது. கொற்கை குருதியிலே மரம் குளிர் சார்ந்து அகலம், அகலம்னா மாறுவது, நல்லா சார்ந்து போச்சே மாறுவது, குளிர் சார்ந்து அகலம் கருதியாறு கண்ணும் படும் அங்கேயும் வளையும். குளிர் சார்ந்து அகலம் கருதியாறு கண்ணும் படும் அங்கேயும் வளையும். எப்படி இருக்கு தமிழ்? 2000 முன்னால பாராட்டு தமிழ் எவ்வளவு நாகரிகத்தோடும் கலைப்பாங்கோடும் வினயமாகவும் பேசியது என்பதை பாட்டின் முழு உருவம் நமக்கு தற்கால தமிழர்களுக்கு உணர்த்துகிறது. இப்படி இன்றிட்ட எரி கதிர் நித்திரம் கொற்கையே அல்ல படுவது. கொற்கை குருதிவேல் மாறன் குளிர் சார்ந்த அகலம் கருதியார் கண்ணும் படும். அருமையான பாட்டை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மனசுக்குள்ள பாட்டு நுழைந்து விட்டால் அங்கே சுற்றி கொண்டே நிற்கும். அப்படி ஒரு ஹாண்டிங் ரிதம் பாடலுக்கு இருக்கிறது. முத்தொள்ளாயிரத்தில் நமக்கு கிடைத்த பாடல்கள் பெரும்பாலும் காதலை பற்றியவை, வீரத்தை பற்றியுள்ள பாடல்களும் சில. அவற்றில் இரண்டொன்றை பதம் பார்க்கலாம். போர் தொழிலையே ஒழிக்கலாம் என்ற நம்பிக்கை தற்காலத்தில் தான் பிறந்திருக்கிறது. அந்த காலத்திலே போர் என்பது தடுக்க முடியாத நிகழ்ச்சி என்று மக்கள் கருதினர். தற்காப்புக்காக போரையும் போர் வீரத்தையும் புகழ்வதே மரபாக இருந்தது. சேரமன்னனுடைய வீரத்தை பகைவர்களுடைய முன்னிலையில் புகழ்கிறான் ஒரு வீரன். ஏ மன்னர்களே, பல யானை படைகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், ஆனால் சேரன் படைக்கு முன்னால் உங்களால் நிற்க முடியாது. அவன் விதித்த கப்பத்தை மரியாதையாக கட்டிவிடுங்கள், நீங்கள் பிழைப்பதற்கு அதுதான் ஒரே வழி. சேரனுடைய வில் கொடி இருக்கிறதே, அதற்கு நீங்கள் உட்பட்டு விட்டீர்கள் என்பதை எப்படி காட்ட வேண்டும் தெரியுமா? உங்கள் கோட்டை சுவர்களிலே அவனுடைய வில்லை சித்திரமாக எழுதி விடுங்கள். தேவர்களே இப்படி செய்கிறார் இலக்கம், அதனாலதான் தேர் லிவிங் இன் பீஸ். சேரனுக்கு அடங்கி வாழ்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? தேவர்கள்லாம் வான வில்லை அவர்கள் வானத்தில் போடுவதிலிருந்து அது உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்கிறார். பள்ளியாரை மன்னீர் மன்னீர் பல யானையுடைய மன்னர்களே, பள்ளியாரை மன்னீர் படு திரை தந்து உயிரின் விரிக்கப்படுகிற திரையை தந்து உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். பள்ளியாரை மன்னீர் படு திரை தந்து உயிரின் மல்லல் நெடுமதில் வாங்குவில் புகுவின். உங்களுடைய கோட்டை சுவர்ல எல்லாம் வில் சித்தரத்தை போடுங்க. எங்களுடைய மன்னருடைய வில்ல வல் இதழ் வாடோட வானோடும் தேவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? வானவன் வில் எழுதி வாழ்வார் விசும்பு. வானத்தில் இந்த ரெயின்போ போட்டு அதனாலதான் உனக்கு அடக்கம்னு சொல்லி அவர்கள் சௌக்கியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல்லியாரை வன்னீர் படுதுரை தந்து உயிரின் மல்லல் நெடுமதில் வாங்குவில் புட்டுவின். வல் இதை வாழாத வானோரும் வானவன் வில் எழுதி வாழ்வார் விசும்பு. சோழ மன்னனுடைய போர் யானையின் நடையை கம்பீரமாக வர்ணிக்கிறார் ஆசிரியர். ஒரு காலை காஞ்சிபுரத்தில் வைக்கிறதா அந்த யானை, அடுத்த காலம் தஞ்சை நகரத்தில். தஞ்சையிலிருந்து அப்படியே ஈழநாடு அதாவது இலங்கையில் வைக்கிறது பின் ஒரு கால. எப்படி யானையின் நடை வேகத்திலே எதிரிகள் கலங்குகிறார்கள். சொல்லுகிறார், கட்சி உருகால் நிதியா, கட்சினா காஞ்சி, கட்சி உருகால் நிதியா உருகாலால் தத்து நீர் தண்டஞ்சை தன்னிதியா. அழகா தஞ்சை டிஸ்கிரிப்ஷன். சத்துதான் தண்ணி அங்க, தத்து நீர் தண்டஞ்சை தான் மிதியா, பிற்றையும் ஈரம் ஒருகால் மிதியா வருமே, நம் கோழியர் கொக்கள்ளி கயிறு. கோழியர்னா உறையூரில் இருக்கிற சோழ மன்னனுடைய கயிறு ஆணியானது இப்படி வருதான். கட்சி ஒருகால் மிதியா ஒருகாலால் தத்து நீர் தண்டஞ்சை தான் மிதியா, பிற்றையும் ஈழம் ஒருகால் மிதியா வருமே, நம் கோழியர் கோட்கிள்ளி கயிறு. அமைதியான காலத்துல இப்படி நடக்கும் யானை, குளிர்காலத்துல எப்படிங்கிறத பார்ப்போம். போர் நடக்கும்போது யானை செய்கிற அட்டகாசத்தை இன்னொரு பாடல் சொல்லுகிறது. சேரனது யானைக்கு கல்லை ஊட்டி போர்க்களத்தில் கொண்டு போய் நிறுத்தி விடுவார்கள். அது எதிரிகளின் படையை மிதித்து நசுக்கிவிடும். பிறகு பகை அரசன் இருக்கும் இடம் எங்கேன்னு பார்க்கும். அங்க ஒரு வெண்கொற்ற கொடை இருக்கும், அந்த ராஜா இருக்கிற இடத்துல அதுக்கு அடியில இருப்பாங்க. வெண்கொற்ற கொடை பகை அரசன் இருக்கிற இடத்தை குறித்துக் கொண்டு நிற்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறது யானை. உடனே அந்த வெள்ளை கொடையை தும்பிக்கையால் பறித்து கரையிலே செராடி அடித்து குடையை சவுடுபொடியாக்கி விடும் அந்த யானை. இப்படி செய்து செய்து எத்தனையோ போர், அதுக்கு ஒரு பழக்கமாகவே ஆகிவிட்டது, ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட். இந்த பழக்கத்தால் குடி போதவையா யானை வானத்தில் உள்ள முழு நிலவை வெண்பற்ற குடையோ என்று தப்பு கணக்கு போட்டு அதை பறித்து நொறுக்கி விடலாமா என்று தன் தும்பிக்கையை நீட்டுகிறான். வீருசாறு மன்னர் விரி தாம வெண்குடையை பார எரிந்த பரிச்சயத்தால், பாரன்னா நொறுங்கும்படியாக, பரிச்சயத்தால்னா பழக்கத்தினர். வீருசால் மன்னர் விரி தாம வெண்குடையை பார எரிந்த பரிச்சயத்தால் சேராது, விஷயம் தெரியாமல் குழப்பத்துல கல்வி வேறு சாப்பிட்டுருக்கா, சேராது செங்கன்மாக்கோடை சிதவங்கடியானை. செங்கன்மா கோடை சேரனுடைய கோடைனா சேரன், செங்கண் மா கோடை சினவெண் கரியானை திங்கள் மேல் மீட்டும் கண் கை. மீட் பண்ண முடியாது. எட்டோக திங்களையும் எட்டி பிடிக்கும் யானையின் கம்பீரமான துதிக்கை செய்யுளின் கடைசி வழியில் உயர்ந்து வளைந்து காட்சி கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. திங்கள் மேல் மீட்டும் கண் கை. கடைசியாக ஒரு பக்தி பாட பேரண்டத்தை பாடுத்தார் ஆசிரியர், அதாவது முத்தநாயகர் ஆசிரியர். செவ்வாய் புதன் முதலிய கிரகங்கள் நாட்கள்னு சொல்றது, கிரகங்கள் எண்ணிறந்த நட்சத்திரங்கள் அதாவது மீன்கள், சூரிய சந்திரர்கள் இவற்றையெல்லாம் படைத்தவன்தானே கடவுள் என்பதை உணர்ந்தான். அந்த கடவுளை செய்வர்கள் ஆதிரையான் ஆதிரையான் என்று சொல்லுகிறார்களே, இது என்ன வினோதம்! ஆதிரையை மாத்திரமா படைச்சாம, ஆதிரை என்பது எத்தனையோ நட்சத்திரங்களில் ஒன்றுதானே, அப்படி அதை மாத்திரம் படைத்தான் என்று பொருள்படும்படியாக அல்லவா அவனுக்கு ஒரு நாமத்தை சூட்டிவிட்டார்கள் இந்த செய்வர்கள். என்ன மயக்கம் இது என்று எண்ணுகிறார். மன்னிய நாள் மீன், நாள்னா கிரகங்கள், மீன்னா நட்சத்திரங்கள். மன்னிய நாள் மீன் மதி கணலி, சந்திரன் சூரியன். மன்னிய நாள் மீன் மதி கணலி என்று இவற்றை முன்னம் படைத்த முதல்வனை பின்னர்தான் ஆதிரையான் ஆதிரையான் என்றென்று அயருமாறு ஊர்திரை நீர் வேலி உலகு. இந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் இருக்கே, இந்த உலகத்தை எங்க போனாலும் அவன் ஆதிரையான் ஆதிரையான்னு சொல்லி மயங்குகிறார்களே, அவன் எல்லாவற்றையும் படைத்தவனாச்சே. மன்னிய நாள் மீன் மதி கணலி என்று இவற்றை முன்னம் படைத்த முதல்வனை பின்னர்தான் அதிரையான் அதிரையான் என்றென்று அயருமான் ஊர்திரை நீர் வேலி உலகு. என்ன சொல்றான் இந்த பாட்டிலே? பக்தியும் நகைச்சுவையும் வியப்பும் போலி ஏளனமும் அருமையான கவி வடிவம் பெறுகின்ற. திரும்பி சொல்றான் இந்த பாட்டை. மன்னிய நாள் மீன் மதிகணவி என்றவற்றை முன்னம் படைத்த முதல்வனை பின்னர்தான் அதிரயான் அதிரயான் என்றென்று அயருமாள் ஊர்திரை நீர் வேலி உலகு. இப்படியாக முத்துள்ளாயிர பாடல் ஒவ்வொன்றும் பல வர்ண ரேகைகள் இழைத்த ஒளிப்பிழம்பாக அமைந்திருக்கிறது. இப்பாடல்களை அனுபவிப்பதற்கு தமிழ்நாட்டிலே ஆள் கிடைக்கவில்லை. அனுபவித்து தொடங்கிவிட்டால் அனுபவித்து முடிப்பதற்கு ஒரு ஆயுட்காலம் காணால்
இதுவரை முத்தொள்ளாயிரம் இலக்கிய பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் முன்னாள் நீதிபதி அமரர் எஸ் மகராஜன்.